ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு குழந்தையை வளர்க்குறாருங்க ஒருத்தர். அது தவழ்ந்துக்கிட்டே இருக்கு. தவழ்ந்து என்ன பண்ணுது, எழுந்திருச்சு நிற்க பார்க்குது. நின்று பார்த்தா அதுக்கு நிற்க முடியல, கீழே கீழே விழுவுது. நடக்கணும்னு ஆசைப்படுது. அப்போ ஆசைப்பட்டால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவார், அப்பா நடவண்டி வாங்கி கொடுப்பாரா இல்லையா? நடவண்டி ஒரு அழகாக வாங்கி கொடுத்து அந்த குழந்தை கையில் கொடுத்து அந்த நடவடியை வச்சுக்கிட்டு அதை அப்படியே நடக்க பழகிறத அப்படியே பார்ப்பார். நல்லா நடக்கலாம்ல நம்ம பையன். நடவண்டியை வச்சுக்கிட்டே அந்த குழந்தை அப்படியே நடக்கும், சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, இந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க நடவண்டி வச்சு போகிறத தாய் விரும்புவாளா தந்தை விரும்புவானா? எந்த தந்தையாவது என் குழந்தைக்கு நடவண்டி வாங்கி கொடுத்துட்டேன், இனிமேல் அது நடக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்களா? நடவண்டி நடைய பழகிக்கிறதுக்கு. அது போல இறைவன் இந்த உடம்பை கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் நடைய பழகிக்கிறதுக்காக கொடுத்தான். இந்த ஆறு ஆதாரத்தையும் தாண்டி நீங்கள் நிராதார நிலைக்கு போக வேண்டும், உடம்பு அற்ற நிலைக்கு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய உண்மையான விருப்பம். நம்ம இந்த உடம்பை பற்றி கொண்டே போகணும்னு நினைக்கிறேன், நடவண்டியை பிடிச்சிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் நிராதார நிலை. உண்மையிலேயே நம்ம சாமி எங்கே குடி இருக்கிறார் நம்முடைய உடம்புலன்னா, இங்கேருந்து 12 அங்குலத்தில். ஒரு ஷார்ட்டாக சொல்லி நிறைவு செய்திடுறேன். இந்த இடத்துல 12 அங்குலம், 12 அங்குலம் ஒரே ஸ்கேல் வச்சிடக்கூடாது, இவ்வளோ பெருசு. 12 அங்குலங்கிறது இதுதான் அங்குசம் நம்ம கணக்கு. இதில் ஒரு 12, இந்த உச்சியிலேருந்து ஒரு குழி, இந்த உச்சி குழி கீழே ஒரு குழி இருக்குது நம்ம பாடியில். உச்சி குழியும் கீழ் குழியும் ஒரு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் சிமெட்ரிக்காக பார்த்தீங்கன்னா 7 குழி இருக்குது. மொத்தம் எத்தனை ஆச்சு? ஓட்டை மாடத்தில் 9 வாசலும், காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி, நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. இந்த 9 வாசல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரைட்டு உச்சி குழி, இங்கே மேலே குழி, கீழே ஒரு குழி, ஆசன குழி, மேலே ஒரு குழி, கீழே ஒரு குழி, ரெண்டுக்கும் பக்கத்தில் சிமெட்ரியாக பார்த்திங்கன்னா 7 குழி போட்டார். 2 கண்ணு, 2 காது, 1 வாய், பார்த்திங்கன்னா அழகாக 7, 9 குழி இருக்குது. 9 குழி. அப்போ இந்த 9 குழிகள் நிறைந்த இந்த உடம்பில், இந்த உடம்பானது நிராதார நிலைக்கு போனால் தான் இந்த உச்சி இருக்குது பாருங்கள், இதான் நிராதார். இதெல்லாம் ஆதாரம். இதை தாண்டி 6 ஆதாரத்தை தாண்டி இங்கே போன உடனே ஒரு 12 அங்குலத்தில் அங்கே இருக்கிறார் சாமி. ஆடுற இடமே இதுதான். ஓடும் உயிர் எழுந்து அங்கு ஓங்கி உதித்திட, நாடுமின் நாதாந்த நம்பெருமான் உகந்து ஆடும் இடம் சிற்றம்பலந்தான். இந்த இடம் தாங்க. அதனால தான் சிவனை பார்த்த உடனே இந்த ரெண்டு கையையும் எடுத்து, சிவன் ஒருவனுக்குத்தான் இப்படி வணக்கம், வேற எவருக்கும் அந்த வணக்கம் செய்யக்கூடாது. சிவன் ஒருவன் தான் சமானமில்லாத கடவுள். அதனால் அவனுக்கு வணக்கம் எப்படி செலுத்துறோனோ அவனை இப்படி கும்பிடக்கூடாது. நமக்கு சமானமானவர்களைத்தான் நாம் இப்படி கையெடுத்து கும்பிடணும். சமானமில்லாத சிவனை உச்சி கூப்பிய கையினர் திருமுருகாட்டுப்படை, கைகால் கூப்பி தொழில் அப்பர் சுவாமி, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க. இங்கே எப்படி வணங்குதல் என்பது தலைக்கு தொழில், தொழுதல் என்பது தான் கைக்கு தொழில். கையால் வணங்குறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது கான்செப்ட்டு. தலை தான் வணங்கணும், தலையே நீ வணங்காய், கைகால் கூப்பி தொழில். இந்த கையை எடுத்து ரெண்டையும் அப்படி கூப்பினா இங்கேருந்து இந்த 12 இது இப்படி விட்டு கையை தூக்கி இப்படி வச்சுக்கூடாது, மேலே இந்த ரெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் பண்ணாமல் இப்படி தூக்கிக்கணும். கிட்டத்தட்ட இந்த வரக்கடை, இந்த 12 இடைவெளி விட்டு அங்கே கும்பிடுகிற பொழுது அங்கே இருக்கிற சிவம் இங்கே ஒளிரும். அது அதனால தான் இந்த உச்சி தான் திருஉச்சின்னு பேர். திருஉச்சின்னு ஒரு தலம். இந்த உச்சியில் சிவன் வழங்குறது தான் சொன்னார், கரைகான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனியேங்கிறத உரைப்பார். சுந்தரமுத்தி சாமியில் போய் கேட்டார், ஏசாமி சிவபெருமான் எங்கே இருப்பார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நீங்கள் திருவண்ணாமலைன்னு சொல்லாதீங்க, திருக்காலத்தின்னு சொல்லாதீங்க, என்னால் அலைய முடியாது. உண்மையாக அவர் கரெக்டாக நான் போய் பார்த்தா இருக்கிற மாதிரி இடத்த சொல்லுங்கன்னு கேட்டார். சுந்தரமுத்தி சாமி சொன்னார், அப்பா அவர் ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும், ஆனால் மித்த இடத்துல இருக்கிறது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 12 நடைய சாத்தினா அங்கே இருக்கிறாரோ வெளியில் போயிட்டாரோ யாருக்கு தெரியும். அதனால் ஒரு இடத்துல நிச்சயமாக இருக்கிறார், எங்கே இருக்கிறாருன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், யாரெல்லாம் முன்னவர் சான்றோர்கள் அருள் குறவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சைவ குறவர்கள், சைவ குருமார்கள் பாடல்களை அன்போடு பாடி இருக்கிறார்களே, அந்த பாடல்களை எல்லாம் எந்த அடியவர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உச்சியிலே சிவபெருமான் விளங்கி கொண்டிருக்கிறான். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவாதியும் மந்தமும் ஆயினாய் புரைக்கான் சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு சொல்லுகிறதுல சொல்ற அந்த முக்கியமான பாட்டை சொல்லுகிறார். அடியார்களுடைய திரு உச்சியிலே விளங்குகிறாய் என்று சொல்லுகிறீரே பெருமானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறார். இந்த உச்சியிலே விளங்குகிறான் சிவபெருமான். அதனால திருக்கோயில்களுக்கு செல்லுகிற பொழுது நாம் பெருமானை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும், சிவனை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும். காரணம் இந்த இடம் அதைத்தான் சொல்லுகிறார். நீ என்றும் நீ வேறெனாது இருக்க நான் வேறெனாது இருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் சடாதாரத்தின் சடாதாரம் மீதே பராபரத்தை சடாதாரத்துக்கு மீதே மேலே பராபரத்தை நீ காண் இங்க பாரு அப்படின்னு எனக்கு நீ காட்டுகிற அருணகிரிநாதர் சொல்றாரு. முருகன் கூப்பிட்டு என்ன இங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க இங்க வா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு நீ காண்கனா அணை சொல் இங்க பாரு என்று எனக்கு இந்த இடத்துல விளங்க வைப்பாயாக இந்த இடத்துல அவரை விளங்க வைப்பாயாக அப்படிங்கிறார். அப்ப நீடார் சதாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்கனா அணை சொல் அருள்வார். அப்ப எப்படி நிகழ்கிறது என்று கேட்டால் நேராக வாழ்வது. அது என்ன நேராக வாழ்வது அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் முடிஞ்சிடும். நேராக வாழ்வதுன்னா என்னன்னா இப்போ ஆன்மா சிவத்தை உள்ளே கொண்டிருக்கிறது. சிவம் இல்லாமல் ஆன்மாவுக்கு இயக்கமே கிடையாது. இப்போ ஒரு இயக்கம் நிகழ்கிறது என்று சொன்னால் உயிர் உடம்பை இயக்குகிறதுன்னு நாம் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். உயிருக்கு எதையும் இயக்க ஆற்றலே கிடையாது. அது அறிவித்தால் அறிகின்ற ஒரு பொருள் அவ்வளவு தான். அதுக்கு ஆற்றல் கிடையாது. அதுக்கு என்ன அதுக்கு இப்போ சிம் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சிம் கார்டில் நிறையா டேட்டா இருக்கும். ஆனால் சிம் கார்டை தூக்கி செல்லுக்குள்ளே போட்டவுடனே ஆக்டிவேட் ஆகிடுமா? பேட்ரி போடணும் இல்லையா? பேட்ரி ஒன்று போடணும்ல, அந்த பேட்ரி தான் சிவம். ஆனால் சிம் கார்டில் என்னென்னலாம் டேட்டா பதிவாகிருக்கோ அந்த சிம் கார்டை பொறுத்து வேறுபடும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நம்பர் வேறு. இப்போ இந்த பேட்ரிங்கிற ஆற்றல் சிவம் கொடுக்கலைன்னா உயிர் உடம்பை இயக்காது. சிவம் உயிரை இயக்கினால் உயிர் உடம்பை இயக்கும். இதுதான் அடிப்படை. அப்போ உயிருக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. அறிவித்தால் அறியும், விருப்பு வெறுப்பு கொள்ளும், அவ்வளவு தான் அதால் முடியும். அப்படி கொண்டிருக்கிற இந்த உயிரானது இந்த உடம்பை கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பெருக்கிக் கொள்கிறது. சரி, அப்போ சிவம் கூடவே இருக்கு இந்த உயிருக்கு, ஏன் அதை அறிந்து கொள்ளவில்லை? இதுதான் கேள்வி. ஆணவமும் கூடவே இருக்கு அறிவில், அறியாமை புரியுது தெரியுது, அது நல்லா தெரியுது. ஆணவம் கூட இருக்குங்கிறது தெரியுது. ஆணவம் கூட இருக்கிறதோட சிவமும் அருள் சக்தியாக கூட இருக்குது, ரெண்டுமே கூட இருக்கு. அறியாமையில் இருக்கிற இதுக்கு இதை தெரிய மாட்டேங்குத. அதைத்தான் சொன்னார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளியும் இருளும் ஒரே இடத்துல தான் இருக்குது. இங்கே ஒளி இருக்குது, இங்கே ஒளி இருக்கிறது, இங்கே கண் இருக்கிறது. கண்ணிலே இருக்கக்கூடிய இது அந்த ஒளியை துணை கொண்டு பார்க்கலாமே, ஏன் பார்க்க முடியல அதை என்று கேட்டால், ஒளியில் குற்றம் இல்லை, கண்ணிலே கேட்ராக்ட் இருக்கிறது, அது இருக்குது. ஆனால் மிகப்பெரிய சூரியன் கூட இந்த கண்ணுக்கு மிகப்பெரிய இருளாக தெரியும். காரணம் ஆணவ மல மறைப்பு இல்லைங்களா? அப்போ இந்த மறைப்பு நீங்கினால்தான் அந்த ஒளியினாலே இது இதுக்காக அது துணை செய்கிறது, இது துணை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி துணை செய்கிற பொழுது இந்த ஆன்மாவும் சிவமும் ஒன்றாக இருந்தும் கூட அது ஒன்றாக இல்லை. எப்படி இருக்குன்னா ஒன்றா தான் இருக்குது ஆனால் ஒன்றா இல்லை, ஒன்றா தான் இருக்குது ஆனால் ஒன்றா இல்லை. என்ன சார் இவ்வளோ தூரம் புரிய மாதிரி பேசுனீங்க திடீர்னு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். எங்களுக்கு இப்போ மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு இது புரிஞ்சிடும். என்னன்னு கேட்டால் அதில் ஒரு வெக்டார் அடிஷன் ஒன்று சொல்லுவாங்க, டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ்ன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும்? இது அதை எழுத்துக்கிட்டு இருக்கோம், அது இதை எழுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே. இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் பிரயோஜனம் இல்லை. இப்போ அதுவே அப்படியே திரும்பி இந்த ஆன்மாவானது அப்படியே திரும்பி அந்த சிவத்தோட இப்போ அந்த பெரிய ஃபோர்ஸோடு இது வந்து அப்படி உட்கார்ந்ததுன்னு வச்சுங்க, ரெண்டும் இப்போ கூடிடும். இப்போ ஆப்போசிட்டில் இருந்தப்போ அது கூடலை, இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்த உடனே கூடிடுச்சு. இதுதான் நேராக வாழ்வது. இப்போ ஆப்போசிட்டில் வாழ்வது எப்படின்னு கேட்டால், கணவனும் மனைவியாக தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப கோபமாக இருப்பா. மனுஷனுக்கு மனைவி அமையிறதும் சொற்பொழிவாளனுக்கு மைக் அமையிறதும் கொடுத்து வச்சாதான் கிடைக்கும். ரெண்டும் எப்போ ரிப்பேர் ஆகுன்னே சொல்ல முடியாது. கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. இந்த அம்மா அதுவும் சண்டை போட்டேன், அது ஒன்றும் இல்லை சினிமாவுக்கு போகலாமான்னு இந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதி கேட்டது, இன்றைக்கி படத்துக்கு போகலாம். உடனே அவன் திரும்ப பதில், கவர்மெண்ட் இது மாதிரி ரெண்டு பேரும் லெட்டர்லேயே எழுதிக்குவாங்கன்னா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இந்த மாதிரி அங்கேருந்து ஒரு நோட் அனுப்போம் இன்றைக்கு சினிமாவிற்கு போகலாமா அப்படின்னு. உடனே அப்பாட்ட கொடுறாரு, அதை வாங்கி போன வாரம் தானே போனோம், இந்த மாதம் பட்ஜெட் தீர்ந்துருச்சு அதனால் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சான். உடனே அது பார்த்துட்டு, உங்களோட வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும், அது எழுதி அனுப்பிச்சது. உடனே அவன் மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகவும் அப்படின்னு இவன் எழுதி அனுப்பிச்சான். இப்படி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனாலும் மனசில் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதாவ அர்த்தம் இது, கருத்தில் வேறுபாடு ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கிற பொழுது கிட்டக்க இருந்தாலும் நூற்றுக்கணக்கான மைல்கள் தள்ளி இருப்பவர்கள் போல இருப்பார்கள். அதுபோல சிவம் கூடவே இருந்தாலும் கூட இந்த ஆன்மாவானது உலகத்தையே பார்த்து கொண்டு இருப்பதனால சிவத்தை விட்டு எங்கேயோ இருப்பது போல இது நினைத்து கொள்ளும். ஆனால் தனக்கு உதவுவதற்காக அது எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த ஆன்மா உணர்ந்து கொள்வதில்லை. சுந்தரமுத்து சாமி சொன்னார், மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழ்நாளும், மடித்தாடும் அடி மடிச்சே வச்சிருக்கிறாயா காலை, அவன் காலம் மடிச்சே வச்சிருக்கிறான். யானை கூட எப்போ ஏற்றிக்கணும்னு நினைக்குதோ அப்போதான் காலை மடித்து காட்டும், அப்போ உடனே அது மேலே அந்த மடித்த காலில் ஏறி மேலே ஏறிக்கலாம். யானை தன்னுடைய காலை மடித்ததுன்னா மேலே ஏற்றிக்க தயார்னு அர்த்தம், யானை காலை மடிக்கலைன்னா மேலே ஏற முடியாது. அப்படி யானை காலம் அடித்து காட்டுவது தன்மையில் ஏற்றுக்கொள்வதற்காக. ஆனால் யானை கூட எப்பொழுது ஏற்ற வேண்டும் என்று கருதுகிறதோ அப்போதான் மடிக்கும். ஆனால் எங்கள் சிவபெருமானோ காலம் மடித்தே வச்சிருக்கிறான், ஏன்னா எப்போ உனக்கு தோணுதோ நீ அப்போ வந்துக்கப்பா, நான் தயாராக இருக்கிறேன், நீ தயாரான்னு கேட்டு மடித்தாடும் அடிமைக்க நன்றியே. மடித்தாடும் அடிமை, அடிமைன்னா அந்த அடியின் மேல், மடித்து ஆடும் அடிமைக்க நன்றியே மனனே நீ வாழ்நாளும். தடுத்தாட்டி தர்மனார் தவர் சிக்கில் இடும் பொழுது தடுத்து ஆட்கொள்வான், இவன் ஒருத்தன் தான் தடுத்து ஆட்கொள்ள முடியும் அப்படிப்பட்டவன். அப்போ அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான், நாம தான் அவன் கவனிக்கல. அதனால நேர் வாழ்வுன்னாரு, நேராக வாழ்வதற்கு நாம் இப்போ இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம், இப்படி பாருன்னாரு. அதான் சிவைய நம்ம மந்திரம், சிவைய நம்மளை யகாரம் நடுவில் இருக்கு, சி வ ய ந ம, யகாரம் நடுவில் இருக்கு, யகாரம் தான் ஆன்மா. யகாரம் மகாரத்தோடு சேர்ந்திருந்தா இருள், யகாரம் நகாரத்தோடு சேர்ந்திருந்தா மருள், யகாரம் வகாரத்தோடு சேர்ந்திருந்தா அருள், யகாரம் சிகாரத்தோடு சேர்ந்திருந்தா ஆனந்தம். இதுதான் சைவ சித்தாந்தம். மொத்த சித்தாந்தமே அஞ்சு எழுத்துல முடிஞ்சு போச்சு. யகாரம் நமவே பார்த்துக்கிட்டு இருந்தா உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நமசிவாயன்னு சொல்லுகிற பொழுது உலகார்த்தமான மந்திரம், நமசிவாய நமசிவாய நமசிவாய், உலக நன்மைகள் நகாரம் முன்னிற்க உலக நன்மைகள் எல்லாம் வழங்குகிறான். அதை அடைந்து அடைந்து அதை எடுமண்டது தக்க குருவை பார்த்து சிவத்தினுடைய அருளை பெறுவதற்காக அது தீக்கை பெற்று சிவாய நமவை பெற்றுக்கொள்கிறது. சிவாய நம என்பது ஒருவர் கொடுக்க ஒருவர் பெறுவது, தானாக சொல்லப்படுவது அல்ல. நமசிவாய மட்டும்தான் நாமா சொல்லலாம், திருநீரு நீங்களாக பூசிக்கலாம், எப்படி வேணால் பூசிக்கலாம், எங்கே வேணால் பூசிக்கலாம், தெரியுதா. திருநீர் மற்றவர்கள் பூசுகிற பொழுது அவருடைய கண்களை நீங்கள் பார்க்கணும், திருநீர் இடுகின்றவருடைய கண்களை, ஏன்னா அந்த வழியாக தான் நமக்கு அருள் வரும். திருநீர் இடுகிற பொழுது யார் ஒருவர் இடுகிறாரோ அவருடைய கண்களின் வழியாக நமக்கு நயனதீட்சியாக அந்த திருவருள் வரும். அவங்க திருநீர் பூசுகிற நேரத்தில் நீங்கள் ரெண்டு கண்ணையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டோர் க்ளோஸ்டுன்னு அர்த்தம் இல்லையா, அதனால் கண்ணை திறந்து வச்சுருக்கணும். திருக்கோயிலுக்கு போனோம்னா கண்ணை மூடவே கூடாது, திருக்கோயிலுக்கு போனால் கண்ணை எந்த இடத்துலையும் மூடக்கூடாது. 2.5 கிலோமீட்டர் க்யூவில் நின்றுட்டு சாமி கிட்ட வந்தவொடனே என்ன பண்ணுவான், அது பேசாமல் க்யூலையே பண்ணிடலாமே. அதை இது சாமி கிட்ட வந்தோடனே ரெண்டு கண்ணையும் எதுக்கு மூடணும், கண்ணை மூடலாமா. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை மாணவர்க்கு மேலான தேவனை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோட்டு வேலவனை என்ன சொன்னாரு, 4000 கண் படைத்திலனே, எதுக்கு சென்று கண்டு தொழை, சென்று தொழன்னு சொன்னால் பத்தாது. மாணவர்க்கு மேலான தேவனை செங்கோட்டு வேலவனை சென்று தொழ இல்லை சென்று கண்டு தொழன்னாரு, ஏன்னா நம்மால் சென்ற பிறகு கண்ணை மூடிடுவான், அதனால் கண்ணை மூடாத சென்று கண்டு தொழன்னாரு. கண்ணை மூடக்கூடாத இடம் ஒன்று உண்டுன்னா அதுதான் திருக்கோயில், எங்கேயுமே கண்ணை மூடக்கூடாது. ஆமாம், நிற்கிற இடம் போகிற இடம் சுற்றுற இடம், சில பேர் கண்ணை மூடிக்கிட்டே வேற சுற்றுறான், வரவும் வேலையெல்லாம் மோதி கண்ணையே மூடாதீங்க. அப்போ பெரியவர்கள் திருநீர் இடுகிற பொழுது அவர்கள் கண்களை நோக்க வேண்டும். திருநீர் நமசிவாய என்பது யார் வேணாலும் சொல்லலான்னு, அதுக்கு லைசன்ஸே தேவையில்லை. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், குளித்தாலும் சொல்லலாம், குளிக்காமல் இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் திருநீர் குளிக்காமல் இருந்தாலும் பூசிக்கலாம், குளித்தாலும் பூசலாம், எந்த சூழ்நிலையிலையும் திருநீர் பூசலாம். திருநீருக்கு தீட்டு கிடையாது. நான் தீட்டாக இருக்கேன், திருநீர் இடமாட்டேன்னா அப்போ திருநீருக்கு தீட்டு வந்துடும் அர்த்தம். தீட்டுப்படுவது திருநீரா? தீட்டை நீக்குவது திருநீர். எந்த தீட்டையும் நீக்கக்கூடிய வல்லமை திருநீருக்குத்தான் உண்டு. எனவே தீட்டுப்படாதது திருநீர். அதுபோல தான் நமசிவாய மந்திரமும். ஆனால் சிவய நம மந்திரம் கொடுத்து தான் வாங்கணும். நாமா சிவ நம சொல்லக்கூடாது. நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், பெறுகின்ற மந்திரம். எந்த குருவிட்டையாவது வாங்கிக்கங்க, வாங்கித்தான் சொல்லணும். அதில் நடுவில் சிவ ய நம, இது என்னன்னு கேட்டால் அத்தையும் விடாது எத்தையும் விடாது. யா வந்து நமவை பார்க்கும், அது ஊனை நடனம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஐயோ சாமியை பார்க்கலையே அப்படின்னு இப்படி திரும்பி சிவவை பார்க்கும். இந்த பக்கம் சிவங்கிற ஞான நடனத்தை பார்க்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஞாபகம் வந்துடும். இப்படி திரும்பி ஊன நடனத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும், நமவை பார்க்கும். இப்படி யானை என்ன பண்ணும், நமவையும் பார்க்கும், இந்த பக்கம் சிவத்தையும் பார்க்கும். சிவ ஞான நடனம், நம ஊன நடனம், இப்படி ரெண்டையும் பார்த்துட்டு இருந்தது. ஒரு நாள் சே போ உன்னை இனிமேல் எனக்கு வேலை கிடையாது அப்படின்ட்டு நமவை தூக்கி போட்டு சிவ பக்கமே திரும்பியிருக்கும். அப்போ சிவைய சிவைய இந்த பக்கம் காலியாக இருக்கு. உடனே சிவம் பார்க்கும், காலியாக இருந்ததுன்னா திரும்ப நாம வந்து உட்காந்துட்டா என்ன பண்ணுறது, நாமளே போய் உட்காந்துருவோன்னு சிவ வந்து உட்காந்துரும். சிவைய சிவ அதுதான் ஃபைனல் மந்திரம். அப்போ இந்த சிவைய சிவ என்பது தான் நிறைவான மந்திரம். அந்த சிவைய சிவ என்கிற மந்திரம் சொல்லப்பெறுகிற மந்திரம் அல்ல, நிற்க வைக்கிற மந்திரம். நமசிவைய நான் வாய் விட்டு சொல்லலாம், வாய் விட்டு கூப்பிடலாம். நமசிவாயம்னு அதுக்கு தான் பேர் வைக்கிறாங்க, நமச்சிவாயம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் நம்ம கூப்பிடணுன்ட்டு ஒரு இடத்துல போகிறேன், என்னங்க நம்ஸ் எப்படி இருக்கீங்க என்னாரு, என்னங்க ஏதோ பேர் சொன்னீங்களே என்னென்ன நம்ஸுன்னு, நம்ஸுன்னா என்னங்க பேர், நமச்சிவாயம் பேருங்க, சுருக்கிட்டோண்டா பாவி, எதை சுருக்கிறதுன்னு ஒரு கணக்கே கிடையாது. பாவத்தை போக்கிக்கிடும்னு பேர் வச்சா அதை கூட விக்னேஸ்வரன் வச்சா விக்கி விக்கி அதான் விற்க போகிறோமே கடைசியில். அப்புறம்னே இப்போ அதுக்குள்ளேயே சுப்பிரமணியன் வச்சா சுப்பு சுப்பு, பேர் முழுமையாக சொல்லணும். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், பெயர் வைப்பது என்பது உடலுக்கல்ல, அந்த ஆன்மா எப்படி விளங்க வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் வைக்கிற பெயர், அது ஆன்மாவினுடைய விளக்கத்திற்குரியதுங்கிறாங்க, அதுக்கு தான் பேர். அதனால சிறப்பாக பேர் வைக்கணும். அப்போ நமசிவைய என்பதை வாய்விட்டு சொல்லலாம். சிவாய நமனி யாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க. அப்போ பேர் வைக்கலன்னா என்ன அர்த்தம், அது கூப்பிடுகிற மந்திரம் அல்ல, அது நாவளவிலே நம் காது மட்டும் கேட்குமாறு சொல்லப்பெறுகிற மந்திரம் சிவாயனம். சிவய சிவ உள்ள நிறுத்துகிற மந்திரம். இப்படி மூணு மந்திரம் நமக்கு சொன்னாங்கன்னா பக்குவம் மூணுன்னு தானே அர்த்தம். இதான் நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற, நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை. இந்த தத்துவத்தை ரொம்ப அற்புதமாக சொன்னது தான் சைவ சமயம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பினுடைய தன்மை தெரிந்து உடம்பை கடந்து நிற்கின்ற பரவெளியாக இருக்கக்கூடிய இந்த வெளி, இந்த வெளி ரொம்ப முக்கியம். இதே நாம் டெலிவரிட்டாக இதுக்கு ட்ரை பண்ணி நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அன்பை பெருக்கினால் தானாகவே இந்த ஊற்றானது மேலே எழுந்து செல்ல ஆரம்பிக்கிறது என்று ஞானிகள் சொல்லுகிறார். சிவத்தின் மேலே அன்பை பெருக்க பெருக்க உடம்பிலே நிகழ்கின்ற மாற்றங்கள் இயல்பாக நடக்கணுமே தவிர, நாமும் வழியை முயற்சித்து இப்போ நிறைய பார்க்கிற பிராணாயாம வகுப்பு, யோகாசன வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்புன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இயல்பாக இல்லாமல் வலுவிக்க செய்கிற பொழுது ஒன்று உரிய பலனை தராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் பிராணாயாமத்துக்கு போகிறார்னா அவருக்கு அட்மிஷன் கொடுக்குற பொழுது நான் பிராணாயாமம் கற்றுக்கணும் சார்னா உடனே அப்ளிகேஷன் ஃபார்மை கையில் கொடுத்து ஃபில்லப் பண்ணியாச்சு. அப்போ நான் பிராணாயாமம் கற்றுக்கலாமா, ஃபீஸ் கட்டிட்டீங்களா, கட்டியாச்சு, அப்போ வரலான்றோம். பிராணாயாமத்துக்கு முன்னாடி இயமம் நியமம் ஆசனம், அப்புறம்தான் பிராணாயாமம் வருது. இது தூல யோகம், அதுக்கப்புறம்தான் மேலே இருக்க தாரணை இதெல்லாம் மேலே வருது. இந்த தூல யோகம் சரி பண்ணிக்கிட்டா தானே. இவன் ரேத்து ராத்திரி முடிக்க ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் என்னென்னவோ டிவியெலாம் பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அஞ்சரை மணிக்கு பிராணாயாமம் போகிறான். அவன் சாப்பிட்டதெல்லாம் நான் சொல்லலை, டிவி பார்த்தது மட்டும்தான் நான் சொன்னேன். இது இங்கேருந்து எங்கள் யோகம் எங்கேருந்து பிராணாயாமம் சரிப்படும். எனவே உடம்பு தான் இறைவன் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம். சிவபூசையில் நமக்கு தரப்பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதனம், பூ நீர் என்று சொல்லக்கூடிய சாதனங்களை விட சிவபூசைக்கென்றே நமக்காக தரப்பெற்ற மிகச்சிறந்த சாதனம் இந்த உடம்பு. அந்த உடம்பை கொண்டு சிவனுடைய அருளை பெற்று நேராக வாழ வேண்டும். இப்போ இந்த மூணையும் லிங்க் பண்ணலைன்னா இந்த தலைப்புக்கு அர்த்தமே இல்லை. தலைப்பு நேர்பாடல் பாடி, அடுத்தது நேர்பட வந்தவாறு நேராக வாழ்வதற்கு. இப்போ இந்த மூணு தலைப்பும் மூணு பேர் மணிவாசகர் திருநாவுக்கர சாமி, அருணகிரிநாதர், மூணு பேர் சொன்ன மூணு தலைப்பு போட்டு மூணையும் பேசிட்டு போனால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லையே. லிங்க்கு இல்லைல்ல, ஆனால் லிங்க் இருக்குது. லிங்க்கு பண்ண வேண்டியது தான் சொற்பொழிவாளன் வேலை, அதுக்கு தான் சொற்பொழிவேன் இல்லையா. இப்போ சட்டுன்னு சொல்லிடுறேன். முதல்ல பாடல் சொன்னார், நேர்பாடல் பாடி அப்படின்னார். நான் பாட்டு பாட வேண்டும் என்று சொன்னார். நேர்பாடல் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ, அங்கே காட்சி இல்லை, பாட்டு மட்டும் இருந்தது. காட்சி இல்லை, பாட்டு மட்டும் இருந்தது. அந்த பாட்டுங்கிறது நாதம், எனவே நாதம் இருந்தது. அடுத்ததில் காட்சி மட்டும் இருந்தது, கருத்தனாய் பாடமாட்டேன், பாட்டு இல்லை. அடுத்தது காட்சி மட்டும் இருந்தது. அப்போ அது சொல்லுலகம், இது பொருள் உலகம். இந்த சொல்லுலகம் என்பது தான் முதற் பகுதி, பொருள் உலகம் என்பது தான் இரண்டாவது பகுதி. இந்த இரண்டும் சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகள். இந்த இரண்டையும் உணர்கிற பொழுது, சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் இரண்டையும் கடந்த பொழுது தெரிகின்றது தான் பரவெளி என்று சொல்லக்கூடிய துவாதசாந்த பெருவெளி. அங்கேதான் நேராக வாழ்கின்ற நிலை ஏற்படுகிறது என்று அருணகிரிநாதர் சொன்னார் என்று சொல்லி பொறுமை காத்து இத்துணை நேரமும் இந்த செய்திகளையெல்லாம் கேட்ட உங்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து, ஒரே ஒரு அறிவிப்பு, ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் அடியன் ஆசிரியராக இருக்கிறேன். அது இப்பொழுது தமிழகம் முழுவதும் உலா வருகின்ற பத்திரிகை. சைவ சமயத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்திருக்கிற இந்த பத்திரிகையில் தயவுசெய்து எந்த விதமான பரிகாரமெல்லாம் வராது. இதில் என்ன வரும்னா, திருமுறையினுடைய சிறப்பு, சிவத்தினுடைய பதித்தன்மை. சிவன் ஒருவன் தான் கடவுள், இதெல்லாம் உயிர்கூட்டம், அதை நம்ம அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய பெருமையை விளங்கும் வண்ணமாக பல்வேறு செய்திகள் ஜனரஞ்சகமாக வருது. அதுதான் முக்கியம், ரொம்ப ஜனரஞ்சகமாக இருந்தால் தான் பத்திரிகை எடுபடும். இப்பொழுது தமிழகம் முழுவதும் 4 ஆண்டுகளை கடந்து 5வது ஆண்டிலே மிகப்பெரிய வெற்றியாக அடியன் ஒரு பதியம் முழுக்க சுந்தர தேவாரத்துக்கு விளக்க உரை தருகிறேன். சிறந்த தொடர்கள் இருக்கின்றன, திருவிளையாடல் புராணம் தொடர்கள், போட்டிகள், புதிர்கள் என்றெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிற ஞானத்திரள் பத்திரிகையின் உதவி ஆசிரியர் ரேணுகாதி, அவங்களும் ஒரு இன்ஜினியர், அவங்க வீட்டுக்காரர் ஒரு இன்ஜினியர், அவர்களெல்லாம் தமிழ் மேல் ஏற்பட்ட ஆர்வத்தினாலே இந்த செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பத்திரிகையில் அவங்க உதவி ஆசிரியராக இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே இருக்குது, ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீடு தேடி வந்துடும். வருஷத்துக்கே 150 ரூபா ஆயுள் சந்தா சேரலாம், 1500 ரூபா, ஆனால் வருஷத்துக்கே 150 ரூபா சேர்த்திங்கன்னா வீடு தேடி வந்துடும். இந்த பத்திரிக்கை 150 ரூபாய்க்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் சரவண பவனில் ஒரு ரவா தோசை ஒரு காஃபி சாப்பிட்டா 150 ரூபா காலி, அதுக்கு மேலே சாப்பிட்டா வாட்சை தான் கழட்டி வைக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் பேர் அதுக்கு ரவா தோசையா, அதுக்கு அட்ரஸே வேறு. ஆனால் இது அப்படி இல்லை, வாங்கி வச்சா வீட்டில் பொக்கிஷம் போல் இருக்கும். நீங்கள்லாம் இதில் ராஜாங்க சமயம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், சென்ற நூற்றாண்டினுடைய தலைசிறந்த மனிதர் நம்முடைய சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர். அவர் தான் குரு பூஜையை ஏற்பாடு பண்ணவர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்களுக்கெல்லாம் குரு பூஜை பண்ணுங்க, அப்போ தான் மக்களிடையே ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பற்றி தெரியும்னு அந்த கான்செப்டை துவங்கினவர் நம்முடைய சோமசுந்தர நாயக்கர். அது மட்டுமல்ல, வேதாந்தத்தினுடைய பிழிவாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் வேதாந்தத்தை காட்டிலும் எப்படி வாழ்வியல் துறையிலே விளங்குகிறது என்பதை விவேகானந்தரோடு வாதம் செய்து காட்டினார் நம்முடைய சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர். அவர் கடைசியில் விவேகானந்தர் வாஸ் கன்வின்ஸ்டு, அவர் சொன்னார், உண்மைதான், இதுவும் என்னுடைய இந்திய நாட்டினுடைய தத்துவம் தானே. அவர் பாருங்கள் எவ்வளோ ப்ராட் மைண்டுன்னு விவேகானந்தருக்கு. இதுவும் என்னுடைய இந்திய நாட்டின் தத்துவம் தானே, ஒருவேளை நான் சிக்காகோ செல்வதற்கு முன்பாக இதை பற்றிய ஒரு செய்தி எனக்கு தெரிந்திருந்தால் நான் சிக்காகோ மாநாட்டிலே இந்த சைவ சித்தாந்தம் தான் பேசியிருப்பேன் என்று விவேகானந்தர் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த வரலாறை அடியன் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகம் இருக்கிறது. திருவாசகம் முழுமைக்கும் குறிப்புரை எழுதியிருக்கிறேன். எங்கள் சீனிவாசன் ஐயா அதை முதன் முதலாக அதை படித்துவிட்டு எனக்கு ஒரு பாராட்டை சொன்னார். அந்த பாராட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் மறந்துருப்பாரோ என்னவோ தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னார், நான் எந்த நூலை படித்தாலும் முக்கியமான இடங்களை எல்லாம் நான் அடிக்கோடிடுவேன், அதுதான் என்னுடைய பழக்கம். ஆனால் திருவாசக குறிப்புரையை எடுத்த பிறகு நான் எல்லா இடங்களையும் அடிக்கோடிட வேண்டிய சூழ்நிலை வந்தது, அத்தனையும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட திருவாசகம் இருக்கிறது. திருவாசகம் திருச்சதகம் இப்போ ரிலீஸ் பண்ணோம், அங்கே வெளியில் இருக்குது. திருமந்திரம் 1, 2, 3, 4 இருக்குது. சிவபுராணம் பேசியிருக்கிறேன். நிரம்ப குறுந்தகடுகள் இருக்கின்றன, எல்லாம் லைவ் தான். ஸ்டுடியோ ரெக்கார்டு நம்முடைய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த அருளி செய்த சிவபோக சாரம், அதுவும் அங்கே குறுந்தகடு இருக்கிறது. வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம், நன்மை பெறலாம் என்று சொல்லி முருகன் புகழ்பாடு சமயம் ஆண்ட அரசு உழவார பணியும் மிகச்சிறப்பாக தொண்டுகள் செய்து வருகிறது. அதில் பெரும்பங்கு ஆற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா சீனிவாச ஐயாவும் நம்ம கணேஷும் அவங்களுடைய ஒரு தன்னலமற்ற அந்த சர்வீஸு, அவர்கள் காட்டுகிற ஆர்வம், அந்த ஆர்வத்தினாலே அவர்கள் பின்னாலே நான் அவங்கள ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக சொன்னாலும் கூட அவங்க பின்னால் நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள். அவங்க தே ரெப்ரசன்ட் ஏ லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ். அவங்க எல்லாமே யுனைடடாக நீலமாக ஐயா எந்த அற்புதமாக வந்து பணி செய்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் காரணம் என்னென்னு கேட்டால் இது ஒரு டீம். அவங்க இப்போ ஆசிரியராக இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்தாந்த வகுப்பு ஆசிரியராக அவர்கள் போகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்படி வந்து இந்த சத்சங்கத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது தான் உங்களுடைய வாழ்நாட்கள் பயனுள்ள நாட்களாக கழிந்தன என்று பொருள். இப்போ இதை உடனே சிவபெருமான் என்ன செய்வார், நம்முடைய அக்கௌண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் வச்சுருக்கார் நம்முடைய அக்கௌண்ட்டு. மாயாவில் மாயையில் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோலியோ இருக்குது, அக்கௌண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணுவார். நம்முடைய வினக்கணக்கு நல்லா மொத்த மொத்தமாக இருக்கும். அது என்ன பண்ணுவார், யாருக்கும் தெரியாமல் ஒரு 20-25 பக்கத்தை எடுத்து அப்படி கிழிச்சு போட்டுருவார். ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான் கான் அப்படின்னாரு அப்பர் சுவாமி. நமக்கு தெரியாதான் போயிட்டு வந்தப்புறம், அப்புறம் இவன் ஆய்ந்து ஆய்ந்து இவனுக்கு எது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் அந்த வினையை எடுத்துருவோம் அப்படின்னு ஆய்ந்து ஆய்ந்து வினை அறுப்பான் கான். அவ்வளோ கருணை வள்ளல் சிவபெருமான். இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நம்முடைய தகுதிக்கு மேலே சிவபெருமான் கொடுத்தவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி,
நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
வெற்றி வேல் முருகனுக்கு
அரோகரா.
திருச்சிற்றம்பலம்
இல்லையம்பலம்.